கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் தலைகளை வணங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மௌன ஜெபம் செய்வோம். ஆமீன். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடுவோம். துதி கீதங்களில் 259வது பாடல். 259 என் ஜெபவேலை வாஞ்சிப்பேன் என்கிறதான பாடல். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபவேலை வாஞ்சிப்பேன் அப்போதெந்தோ மாறப்பே பிதாவின் பாதம் பணிவே என் ஆசையாவும் சொல்லுவே என் நோவு வேளை தேற்றினா என் ஆத்ம பாரம் நீக்கினார் ஒத்தாசை பெற்று தேறினே பிசாசை வென்று ஜெயித்தே என் ஜெபவேளை வாஞ்சிப்பே மாத்தாழ்மையோடு பிரார்த்திப்பே மன்றாட்டை கேட்போர் வருவார் பேராசீர்வாதம் தருவார் என் வாக்கின் மேல் விசுவாசமாய் என் பாதம் தேடு ஊக்கமாம் என்றோக்கென்னோவை சொல்லுவே இவ்வேளையை நான் வாஞ்சிப்பே என் ஜெபவேளை வாஞ்சிப்பே ஆனந்த களி பாடைவே பிஸ்காவின் மேலே ஏறுவே என் மூச்ச வீட்டை நோக்குவே இத்தேகத்தை விட்டேகுவே விண்ணேத்திய வாழ்வை பேருவே பேரின்ப வீட்டில் வாசிப்பே வாடாத கிரீடம் சூடுவே. இப்பொழுது இந்த ஃபேமிலி ஆல்டா இல்ல ஆராதனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 133. சங்கீதம் 133 இதில் மொத்தம் 3 வசனம்தான் இருக்கிறது. இதை நாம் படிப்போம். இயேசுவை நாமத்தினாலே நாம் வாசிப்போம். 133 சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். 1:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. 2 அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். 3 எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 3 வசனம்தான் இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு அருமையான சங்கீதம். நான் விரும்பி படிக்கிற சங்கீதங்களில் 133 ஒன்று. ராஜா தாவீது ராஜாவுடைய ஆரோகண சங்கீதம், த சாம்ஸ் ஆஃப் அசெண்டிங். அப்படி என்றால் ஆரோகணம் அவரோகணம் என்று இரண்டு இருக்கிறது. ஆரோகணம் என்று சொன்னால் மேல்நோக்கி செல்வது, மேல்நோக்கி செல்வது. சரிகமா பத நீசா அப்படின்னு மேல்நோக்கி செல்வது ஆரோகண சங்கீதம். அதற்கு எதிரடியானது அவரோகணம், த டிசெண்டிங், இறங்குவது, அவரோகணம் இறங்குவது என்று சங்கீதத்தில் இரண்டு வகை இருக்குது. அப்படி என்றால் தாவீது ராஜா இப்பொழுது ஆலயத்துக்கு செல்கிறார். மலையின் மேல் அமைக்கப்பட்டதான ஆலயத்திற்கு இப்பொழுது நடந்து சேருகிறார். தன்னுடைய இராஜாங்கத்தை விட்டு இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறார். அவர் மேலே செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது ஆலயத்துக்கு செல்லப்படும் போது, இது கீழிருந்து மேலே அவர் நடந்து செல்லப்படும் போது இதை அவர் எழுதுகிறார். அப்படி மனத்திரைக்குள்ள இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அதிகமான நன்மையை கொடுக்கும், அதிகமான இன்பத்தை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். அதுபோல் ஒரு சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்ட ஜனங்கள் ஒருமித்து வாசம் பண்ணப்படும் போது அது அதிக நன்மைகளையும் அதிக இன்பத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தாவீது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். அந்த குடும்பத்தில் மொத்தம் 8 சகோதரர்கள். திடீரென்று தாவீது ராஜாவாக மாறிவிட்டார். அந்த குடும்பத்தில் இவர்தான் சிறு பையன், கடைசி பையன். சாமுவேல் தீர்க்கதரிசி இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். மற்ற 7 பேரும் மூத்த சகோதரர்கள். இவருடைய அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கோ யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கப்படும் போது தம்பியை அவர்கள் எல்லோரும் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள், ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள். இந்த ஒற்றுமில்லை குடும்பத்தில் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இந்த சந்தோஷத்தை அவர் எதோடு ஒப்பிடுகிறார் என்று பார்க்கப்படும் போது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஒற்றுமையை, ஒரு சகோதர ஒற்றுமையை எதற்கு ஒப்பிடுகிறார் பாருங்கள். என்றைக்குமே நாம் பார்க்கப்படும் போது இந்த தாவீது ராஜாவும் சரி, அப்படி குமாரனாகிய சாலமோன் ராஜாவும் சரி, இந்த சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இந்த பிரசங்கி, இதெல்லாம் நீங்கள் படிக்கப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு வசனத்தை அவர்கள் நமக்கு சொல்லப்படும் போதும் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய நாடுகள், அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய காடுகள், அதனுடைய மரங்கள், அதனுடைய மலைகள், நதிகள், அதனுடைய இடங்கள், இது எல்லாவற்றையும் நம்முடைய மனத்திரைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது அவர்களுடைய சிறப்பாக இருக்கிறது. இங்கே குறிப்பிடுகிறார், ஒற்றுமையாக இருக்கப்படும் போது அந்த ஒற்றுமை நல்ல தைலத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணப்படும் போது பாருங்கள், அப்போஸ்தலர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருமனதாக இருந்தபடினால்தான் ஏறக்குறைய 120 பேர் ஒருமனதாக இருந்தார்கள், ஒருமனதாக ஜெபித்தார்கள். அப்படி இருக்கப்படும் போது அவர்கள் எல்லோருமே பரிசுத்தம் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிற்பாடு அப்போஸ்தலர் 2:44 நாம் பார்ப்போம், அவர்கள் சகலத்தையும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால் சபை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் இங்கே பார்க்கப்படும் போது அவர் குறிப்பிடுகிறார், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது என்று சொல்கிறார். உலகத்தில் ஒற்றுமையாக இருக்கப்படும் போது அநேக நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது, பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருப்பது, சபையினுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஒற்றுமையாக இருக்கப்படும் போது அந்த இடத்துல அதிக நன்மைகளும் அதிக இன்பமும் உண்டாகும் என்று சொல்லப்படுறது. இப்பொழுது நம்ம தாவீது ராஜாவுடைய மனத்திரைக்குள்ளே செல்கிறோம். தாவீது ராஜாவுடைய மனத்திரை என்ன யோசிக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது என்று அவர் சொல்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த தாவீது ராஜா ஆரோனை பார்த்ததில்லை, மோசையை பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்தது எர்மோனை பார்த்திருக்கிறார், சியோன் பர்வதத்தை பார்த்திருக்கிறார். ஓகே, அதனால் அவர் சியோனை எர்மோனை குறித்து சொல்லப்படும் போது அவரால் நன்றாக சொல்ல முடியுது. இந்த எர்மோன் என்று சொல்லப்படும் போது கடல் மட்டத்திலிருந்து 9231 அடி உயரத்தில் இருக்கிறது. இந்த எர்மோன் மலை கடல் மட்டத்திலிருந்து 9231 அடி உயரத்தில் இருக்கிறது. ஆனால் சியோன் பர்வதம் என்று சொல்லப்படும் போது சியோன் பர்வதத்தை பார்ப்பேன் என்று சொன்னால், இந்த எருசலேமுடைய தேவாலயமானது சியோன் பருவத்திலே அமைக்கப்பட்டிருக்கு. எருசலேம் தேவாலயம் 4 மலைகள் மேல் நிறுவப்பட்டதான ஒரு ஆலயமாக இருக்கிறது. அந்த 4 மலைகள் என்னவென்றால், சியோன் மலை, அதன் பிற்பாடு அக்கிரா என்கிற மலை, அதன் பிற்பாடு ஓபேல் என்கிற மலை, அதன் பிற்பாடு பெசேத் என்கிற 4 மலைகள் மேல் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் தேவாலயம் சரி, எர்மோனும் சரி, மிக உயரமான மலையின் மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இறங்கும் பணியை அவர் குறிப்பிடுகிறார். இவர் அந்த மலைப்பாதையில் ஏறி நடந்து செல்லப்படும் போது, எருசலேம் தேவாலயத்திற்கு அந்த மலையின் மேல் ஏறப்படும் போது அந்த பணி இறங்குவதை பார்த்து அதை கண்களாலே பார்க்கிறார். பார்த்து இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். அந்த இடங்களிலே நாம் ஒற்றுமையாக இருக்கப்படும் போது கர்த்தர் அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதில் அர்த்தம் இருக்குது. ஆனாலும் 2 வசனத்தில் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது என்று சொல்லப்படும் போது அவர் ஆரோனை பார்த்தது கிடையாது, அவருடைய சிரசை பார்த்தது கிடையாது, ஆனால் அவருடைய அங்கியை அவர் பார்த்தது கிடையாது, ஆனால் அந்த தைலத்தை அவர் பார்த்திருக்கிறார். இப்பொழுது அந்த தைலத்தை அவர் யோசிக்கிறார். திடீரென்று சாமுவேல் இவருடைய வீட்டிற்கு வந்து இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அந்த தைல கொம்பை எடுத்து இவர் தலையின் மேல் ஊற்றுகிறார். இந்த தைலத்தை தாவீது ராஜாவுடைய தலையில் ஊற்றுகிறார். தாவீது ராஜாவும் அப்படி தான், அவரும் தாடி எல்லாம் வைத்திருப்பவர், அங்கி வஸ்திரங்களை அணிந்திருப்பார். ஆனால் தாவீது ராஜா போட்ட வஸ்திரம் சாதாரணமான வஸ்திரம், அது மேய்ப்பினுக்குரிய வஸ்திரம். அவர் ஆடு மேய்க்கிறதான ஒருவர், என் சிறு பிள்ளை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் இன்னும் வருவான் என்று சொல்லப்படும். ஈசாயி சொல்லப்படும் போது அவன் கடைசியாக ஆடு மேய்த்து விட்டு வீட்டுக்கு வரப்படும் போது சாமுவேல் அந்த தைலத்தை எடுத்து தாவீதுடைய தலையின் மேல் அபிஷேகம் பண்ணுகிறார். நல்ல தைலத்தை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்கும். அதனால் இவருக்கும் ஆரோனுக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், தாவீதுக்கும் ஆரோனுக்கும் ஒற்றுமை என்னவென்று சொன்னால், இவர் ராஜா, அவன் பிரதான ஆசாரியன். ஆனால் தைலம் ஒன்று தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தைலம் ஒன்று தான். இப்பொழுது தன் மீது ஊற்றப்பட்ட தைலத்தை ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதை அவர் நினைவு கூறுகிறார். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதனுடைய தைலத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அபிஷேக தைல முதல் முதலாக ஊற்றப்பட்டது ஆரோனுடைய தலையில் தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முதல் முதலாக அபிஷேகம் செய்யப்பட்டதும், முதல் முதலாக அந்த அபிஷேக தைல உருவாக்கப்பட்டதும் எல்லாமே ஆரோனுக்காக தான். ஆரோனுக்காகவும் பரிசுத்த பலிபீடத்திற்காகவும் அந்த தைலம் அந்த இடங்களிலே ஊற்றப்பட வேண்டும். அந்த தைலத்தை ஒரு மனிதன் முதல் முதலாக தன் தலையின் மேல் ஊற்றிக்கொண்டான் என்று பார்க்கப்படும் போது, ஒரு மனுஷனுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டது என்று பார்க்கப்படும் போது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாக இருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள், ஆரோனுடைய சிரசின் மீது யார் இந்த தைலத்தை ஊற்றினது என்று பார்க்கப்படும் போது அந்த தைலத்தை மோசையை ஊற்றுகிறார் என்று வேதம் பதிவு செய்கிறது. மோசை அதை ஊற்றுகிறார் என்று பதிவு செய்கிறது. அந்த தைலமானது அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தாடியிலே வடிகிறது என்று பார்க்கிறோம். தாடியிலே வடிந்து அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதான நல்ல தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்படும் போது அந்த தைலத்தை யோசித்து பாருங்கள், அதனுடைய அந்த காட்சியை பாருங்கள். இந்த தாவீது அந்த மலையின் மேல் ஏறி செல்லப்படும் போது தன்னுடைய மனத்திரைக்குள்ளே அவருடைய அந்த அபிஷேகத்தை அவர் நினைவு கூறுகிறார். சாரோர் எப்படி முதல் முதலாக அதை ஏற்றுக்கொண்டிருப்பார், எப்படி அவருக்கு அது ஒரு இன்பத்தை கொடுத்திருக்கும், ஒரு மகிமை கொடுத்திருக்கும் என்று நினைத்து பார்க்கிறார். அவர் குறிப்பிடுகிறார், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்ட உடனே முதலாவது ஆரோனுடைய சிரசை அது நிரப்பி அதன் பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தாடியிலே வடிந்த பிற்பாடு அதன் பிற்பாடு அந்த தைலமானது அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம் என்று சொல்லப்படுறது. இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால், அந்த ஆரோனுடைய அங்கி, தாவீதுடைய அங்கி விசேஷம் கிடையாது, ஆனால் ஆரோனுடைய அங்கியில் விசேஷம் இருக்குது. அந்த விசேஷம் என்னவென்றால், யாத்திராகம் 28:1 படிக்கிறேன். யாத்திராகம் 28, உன் சகோதரனாகி ஆரோன் எனக்கு ஆசோரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகி நாதாப் அபியூ இலேசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. உன் சகோதரனாகி ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் அவன மார்பதக்கும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையுமே பாகையுமே இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகி ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாக செய்ய கடவர்கள் என்று குறிப்பிடுகிறார். பாருங்களேன், இந்த ஆரோனுக்கு வஸ்திரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் போட்டிருக்கிற அங்கிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை செய்வதற்கு விசேஷித்த ஞானத்தை முதல் முதலாக இந்த உலகத்துடைய முதல் டெய்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுக்கு இந்த வஸ்திரத்தை தைத்தான். பாருங்கள், அவன் தான் முதல் டெய்லராக இருக்கிறான். அவனுக்கு தேவன் சொல்கிறார், அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாய். அந்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒருவனுக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை, விவேகமான இருதயம் தேவை. அவன் ஆவினால் நிரப்பப்பட்டதான ஒருவனாக இருந்தால் மாத்திரமே அந்த வஸ்திரத்தை செய்ய முடியும். அந்த வஸ்திரத்தை அவனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வஸ்திரமானது இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாக செய்யப்படுகிறது. ட்ரெஸ்ஸிங் கோட் பாருங்கள், அந்த காம்பினேஷன் பாருங்கள், எல்லாமே நூல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூல் எங்கேருந்து கிடைக்கிறது என்று பார்க்கப்படும் போது, இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் காணிக்கை கொண்டு வர வேண்டும். யாத்திராகம் 25 படியாக ஒவ்வொருவரும் காணிக்கை தர வேண்டும். இந்த நூல்கள், இந்த பொண்ணு, வெள்ளி, கோமேதக கற்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் காணிக்கை தர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த காணிக்கையின் மூலமாக தான் இந்த ஆரோன் அவர்கள் இந்த வஸ்திரத்தை உண்டு பண்ணி அவர் அணிந்து கொள்ள முடியும். அப்படி என்று சொன்னால், அவர் அந்த தைலத்தை தலையில் ஊற்றப்படும் போது அது தலையில் இறங்கி தாடியில் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த காணிக்கையின் மூலமாக கிடைக்கப்பட்டதான அந்த வஸ்திரத்தை அவர் அணிந்து கொள்ளப்படும் போது அந்த வஸ்திரத்தினுடைய ஒவ்வொரு நூலின் மீதும் இந்த தைலம் இறங்குகிறதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், பிரதான ஆசானாக யாரோன் அறிந்திருந்து தானே ஆடை என்ன என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது இஸ்ரேல் தேசத்தோடைய காணிக்கையாக இருக்கிறது. அந்த காணிக்கை இஸ்ரேல் தேசத்து அந்த ஆரோன் என்று சொன்னாலே அவனை இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்கள் ஒப்பிடலாம். அவன் தான் இஸ்ரேல் தேசமாக இருக்கிறான். இஸ்ரேல் தேசத்துடைய பிரதிநிதியாக, இஸ்ரேல் தேசத்துடைய மக்களுடைய பிரதிநிதியாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வஸ்திரத்தை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, 9:10, பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரேல் புத்திரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவருடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறுக்கல்லிலும் இருக்க வேண்டும். ரத்தனங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரேல் புத்திரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் 2 இஸ்ரேல் புத்திர நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்துக்கு தோளின் மேல் அவர்களை நினைக்கும்படியாக கற்களாக வைக்க கடவாய் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் போட்டு இருந்ததான அந்த ஆடை இருக்குது பாருங்கள், அந்த ஆடைக்கு மேலாக 2 கற்கள் வைக்கப்பட வேண்டும். அந்த கற்களிலே அந்த 12 இஸ்ரேல் தேசத்தோடைய நாமங்களும் பதிக்கப்பட வேண்டும். அந்த 12 பேர் ரூபன், இசக்கார், செபுலோன், லேவி, யூதா, காத்து, ஆசேர், நப்தலி, யோசிப்பு, பெஞ்சமின், இப்படிப்பட்டதான இந்த 12 இஸ்ரவேல் யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய நாமங்கள் அங்கே பதிக்கப்பட்டு அந்த தைலமானது அந்த 12 பேரையும் நினைக்கக்கூடியதாக இருக்குது. நினைக்கும் அந்த தைலம் இறங்கி நினைக்கக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட தைலத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆக அந்த ஆசீர்வாதத்தை யோசித்து பாருங்கள். தேவனை கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இருக்கிறார். ஆக இந்த அருமையான சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்தார். இப்பொழுது நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோமா? இப்பொழுது ஒரு ஜப விண்ணப்பத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். என்னுடைய சம்பந்தி அப்படி என்று சொன்னால், என்னுடைய மக்களுடைய மாமனார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். பாண்டிச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவங்க வீட்டில் அவங்க மனைவிக்கும் அவனுடைய ஒரு மகனுக்கும் மருமகளுக்கும் கூட தொற்று இருக்கலாம் என்று சொல்லி அவர்களை தனிமைப்படுத்தியிருக்காங்க. சீல் வைத்துட்டாங்க அவர் வீடை. என் மகள் தேவனை கர்த்தர் பிரித்து எடுத்து கொண்டு வந்து விட்டார். அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் என் மருமகனும் பஸ் இல்லாத காலத்தில் ஒரு பைக்கில் ஒரு புல்லட்டில் யாரோ கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க. அவரை திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்த மறுநாள் அவருடைய அவங்க அப்பாவுக்கு என்னுடைய சம்பந்திக்கு கொரோனா தொற்று உறுதியாகிவிட்டது. என் மருமகனை பாருங்கள், அங்கேருந்து 250 கிலோமீட்டர் யாராவது ஒருத்தங்க பைக்கில் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க. தேவனை கர்த்தர் எப்படி சிலரை வேர்பிரிக்கிறார் பாருங்கள். தேவனை கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். அவர் மாத்திரம் என் மருமகன் அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கும் அந்த தொற்று உறுதியாக இருக்கும். அவர் தான் அந்த காரில் அவர் தான் ஓட்டி கொண்டு போவார், எல்லோரும் செல்வாங்க. இப்பொழுது என்னுடைய சம்பந்தி அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் 2 நாளாக இருக்கிறார். ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருக்கிறார். வென்டிலேஷன் அவருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி என்னுடைய சம்பந்தினுடைய மனைவி, அவனுடைய ஒரு பிள்ளை, மருமகள் எல்லாருக்கும் இப்பொழுது டெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்காங்க. ஆக தேவனை கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக, ஆயுசனாலே பெருக பண்ணும்படியாக நாம் நீங்கள் நாம் எல்லோரும் ஜபத்திலே தாங்குவோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த இல்ல ஆராதனையிலே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ உள்ளமுள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் ஆண்டவரே. நான் வைத்த ஜெர ஜப விண்ணப்பத்தை ஆண்டவரே கேட்பீராக. இந்த இல்ல ஆராதனையிலே எடுக்கிற அநேக ஜபங்கள் செய்கிற அநேக ஜபங்களுக்கு நீர் பதிலளித்திருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேகர் சாட்சி சொன்னார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலேயும் நீர் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஜப வண்ணத்தை விண்ணப்பத்தையும் இந்த குடும்ப இந்த இல்ல ஆராதனையிலேயே நான் வைக்கிறேன். எல்லோரும் ஜெபித்து ஆண்டவரே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்படியாக, அவர் பரிபூர்ண சுகம் பெற்று வெளியே வரும்படியாக தேவனை கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. மற்றவர்களுக்கும் அந்த டெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள், ஒருவேளை பாசிட்டிவாக வந்துவிடும் என்று சொன்னால் 4 பேர் ஒரே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும். தேவனை கர்த்தர் இரக்கம் செய்து அந்த டெஸ்ட்டு நெகட்டிவாக வரும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் நம்பியிருக்கிறோம், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்றென்றைக்கும் நினைவு கூர்ந்து உங்களுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தர் ஜெபத்தை கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபல பரிபில பரபலி பில பரபல பரபல பல பரபல விலிபில பரபல பல பரிபில பரபல. அநேக இந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த கஜங்குத்தம சபையை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த இல்ல ஆராதனை மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வருகிறேன் என்பதை நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவரே. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய அதிசயங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒருமித்து முழு குடும்பமாக ஜெபிக்கும்படியாக உதவி செய்யும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒற்றுமையின் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு மனிதன் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான ஒரு வேலை ஒற்றுமை இல்லாத தன்மை பிசாசு கொண்டு வருவான் என்று சொன்னால் அதை எல்லாம் எடுத்துப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒற்றுமை தருவீராக. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மனிதை கட்டளையிடுவீராக. ஒரு மனிதன் ஆவியை கட்டளையிடுவீராக. ஒரு மனிதன் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். கணவனுக்கும் மனைவிக்கு ஒரு மனிதன் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சபையுடைய ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு மனிதன் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். வேறு சிந்தை வராதபடிக்கு ஆண்டவர் ஒரு மனிதாக ஜெபிக்கும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவர். ஆண்டவரே, அன்றைக்கு 120 பேர் ஜெபித்தார்கள் என்று வேதத்திலே நான் பார்க்கிறோம். ஆண்டவரே, 120 பேர் ஜெபித்தார்கள், அதிலே 11 அப்போஸ்தலர் இருக்கிறார், அல்லது 12 அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், இயேசுடைய தாய் இருக்கிறார்கள், இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோப் இருக்கிறான், யூதா இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படி இருந்தும் கூட அவர் இயேசுடைய தாய் அங்கே முழங்கார் படிக்கிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே பார்க்கப்படும் போது இயேசுடைய தாயும் இயேசுடைய சகோதரர்களும் இயேசுடைய உறவினர்களும் அந்த இடத்திலே அந்த அப்போஸ்தலர் 1:14-15 பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் அப்பேற்பட்டதான ஒரு ஜெபம், அவர்கள் எல்லாருமே ஒருமனதாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருமனதாக ஜெபித்தபடினால் தான் அந்த உலகத்தில் முதலாக பெந்தகோஸ்து நாளில் 120 பேர் ரட்சிக்கப்பட்டு 120 பேர் பரிசுத்தா பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நாங்களும் ஒருமனதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனதோடு ஜெபிக்கப்படும் ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன், உடைய ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம், உடைய ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன், உடைய ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிற சபையிலே ஒற்றுமையை தர வேண்டும். ஆண்டவரே, சபையை ஒற்றுமையை தர வேண்டும், ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு ஒற்றுமையை தர வேண்டும், நிர்வாகத்திற்கும் விசுவாசிகளுக்கும் ஒற்றுமை தர வேண்டும். ஆண்டவரே, ஒற்றுமையாக இருந்து அவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்பத்தையும் அடையும்படியே அங்கே செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு தேவ மனுஷனாகி தாவீது ஆண்டவர் ராஜாவாக இருந்தாலும் கூட ராஜாவுடைய மேன்மை மிக பெரிதாக எண்ணாதபடிக்கு அவர் ஆரோனுடைய அபிஷேகத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். பிரதான ஆசனாகிய ஆரோன் இந்த கனமான ஊழியத்தில் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய யாருமே இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டபடி தன்னுடைய அந்த ஆரோகண சங்கீதத்தை எழுதப்படும் போது அவர் கீழிருந்து அந்த மலைக்கு ஏறப்படும் போது எருசலேம் தேவாலயத்துக்கு ஏறப்படும் போது இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று நான் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த சங்கீதத்தில் ஆரோன் எப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை அவர் விளக்குகிறார். ஆண்டவரே, அந்த அபிஷேக தைலத்தில் இருக்கிறதான மகத்துவம், அது விசேஷ விதமான தைலமாக இருக்கு. அந்த தைலம் அவருடைய தரையிலே ஊற்றப்பட்டு தாடியிலே இறங்கி அந்த அங்கியிலே இறங்குகிறதான நல்ல தைலத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, ஒரு ஒற்றுமையை ஒரு ஒற்றுமையாக இருக்கிற குணத்தில் ஒற்றுமையாக இருக்கப்படும் போது அது தைலத்தை ஒப்பனையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர், அந்த தைலம் விசேஷ தைலமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர் அபிஷேக தைலமாக இருக்கிறது. ஆண்டவர், அந்த தைலமானது ஆரோனுடைய அங்கிகளை நினைக்கக்கூடியதாக இருக்கிறது, இஸ்ரேல் ஜனங்களை நினைக்கக்கூடியதாக இருக்கிறது, இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்ததான அந்த பஞ்சு நூல்கள் எல்லாமே அது நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆரோனை அபிஷேகம் பண்ணப்படும் போது ஜனங்கள் பார்க்கப்படும் போது நான் கொடுத்த இந்த நூல் மூலமாக, இந்த பஞ்சு மூலமாக, இந்த திரித்த பஞ்சு நூல் மூலமாக, இளநீல நூல் மூலமாக ஆண்டவரே இந்த ஆரோனுடைய வஸ்திரம் நெய்யப்பட்டிருக்கிறது, நான் கொடுத்த அந்த நூல், நான் கொடுத்த அந்த காணிக்கை யாரோ அணிந்து கொண்டிருக்கிறார், இந்த அந்த 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 காணிக்கையை என் தேவனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், தைலத்தின் மூலமாக அங்கீகரிக்கிறார் என்று மனப்பூர்வமாக யார் காணிக்கை கொடுக்குறானோ அவனிடத்திலே காணிக்கை வாங்குவாயாக, உற்சாகமாக யார் காணிக்கை கொடுக்குறானோ அவனிடத்தில் காணிக்கை வாங்குவாயாக என் 25 யாத்திராமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல இப்படியாக ஒற்றுமையாக இருக்கப்படும் போது ஆண்டவரே அபிஷேகம் இறங்குகிறது என்று பார்க்கிறோம். அது நல்ல பனி இறங்குகிறது என்று பார்க்கிறோம். அது எர்மோன் மேல் வீட்டுக்குதான பனியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சீயோன் பருவத்தின் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவரே, அப்படியாக இரண்டும் வெண்மையான தோற்றத்தை உடையதாக இருக்கும் என்ற பனியும் சரி, ஆண்டவரே பனி அப்படியே அந்த இடத்துல பார்க்கப்படும் போது அந்த எர்மோன் மீது எப்படி இறங்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தாவீது ராஜா குறிப்பிடுகிறார், அது எர்மோன் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பனையாக இருக்கிறது, அது சியோன் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பனையாக இருக்கிறது. சியோன் மேல் என்று சொன்னால் எருசலேமின் தேவாலயத்தின் மீது இறங்கும் பனிக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று சொல்கிறான். ஆண்டவரே, உலகத்தில் எத்தனை சபைகளில் இந்த பனி இறங்குகிறது என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் எருசலேம் தேவாலயத்தின் மேல் இந்த பனி இறங்குகிறதாக இருக்கிறது, அதை வர்ணிக்கிறார். ஆண்டவரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, ஒற்றுமையோடு ஜெபிக்கும்படியாக, ஒரு மனதோடு ஜெபிக்கும்படியாக என் தேவனை கர்த்தர் கிருபை செய்ய, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவரே, ஒரு மனதாக ஜெபிக்கப்படும் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் முழங்கார் படிக்கிட்டு இருக்க ஒவ்வொருவர் மீதும் இப்படி ஆவி இறங்கும்படியாக, அந்த நல்ல தைலம் இறங்கும்படியாக கிருபை செய்யும், நல்ல தைலம் இறங்கும்படியாக கிருபை செய்யும். கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தேவனை கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்பீராக, ஜெபத்தை கேட்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, வியாதியை மாற்றுவீராக, வியாதியை முற்றிலும் மாற்றுவீராக, தனிமையை மாற்றி போடுவீராக, கவலைகளை மாற்றி போடுவீராக, கண்ணீரை மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படையிருக்க ஒவ்வொரு முழங்கால்களை பார்த்து அந்த முழங்கால் ஜெபத்தில் ஒரு வெற்றியை தரும்படியாக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஜெபத்தை கேட்பாராக, ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக, ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுவாராக, ஜீவனை கட்டளையிடுவாராக. ஆண்டவரே, பரிசுத்த பிரவாதர்கள் ஒவ்வொருவரும் அந்த நல்ல தைலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க, அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஜெபத்தை கேளுங்க. எல்லா வியாதிகளும் எல்லா கொரோனாவுடைய அச்சத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக என் சம்மதிக்காக ஜெபிக்கிறேன். ஆயுஷ் நாளை பிறகு பொண்ணும் ஆண்டவரே, அவர் பத்திரமாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் நாங்கள் ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேட்பீராக, பதிலளிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஷபலி வீரபர பஷபலி வீரபர பர பஷபலி வீரபர பரி வீரபர பரி வீரபர பர. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆமென். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அகரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முடிவைகளே. ஆமேன்.